ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நம்மக்கிட்ட இப்போ பாட்டில் வந்து இப்போ இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க, மானசாராவோ. ஸோ அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணதையும் சரி, என்ஆர்சி சரி, இது அவங்க வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இது மீடியா, முக்கியமாக தமிழ் மீடியா வந்து மக்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லிச்சா, இதில் இருக்கிற எவ்வளவு இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்து சொல்லிச்சா, அது மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனசா.
ஸோ வந்து என்னை பொறுத்த அளவில், நான் பார்த்த அளவில் வந்து இங்கிலீஷ் மீடியா தமிழ் மீடியா ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ் மீடியா இன்னும் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் இதுக்காக. வெதர் ஒரு தரப்பில் வந்து அது என்னன்னு புரிய வைக்கிறது, அது வந்து அதை பற்றி ஒரு டிபேட் கண்டக்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம மெயின் என்ன சொல்கிறது, மோஸ்ட் பாப்புலராக கன்சியூம் பண்ணுற ஒரு தமிழ் மீடியா அப்படின்னா அந்த ஒரு விவாதம் வைப்பாங்க, நை அந்த ப்ரைம் டைம் டிபேட் ஷோ. ஸோ அந்த எந்த ஷோலையுமே வந்து இதை டிபேட் பண்ணலை, அது பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி. அண்ட் இன்னொன்று வந்து லைக் அந்த கவரேஜ் இட் செல்ஃப், அது வந்து இந்த குடியுரிமை சட்ட மசோதா பாஸ் ஆயிடுச்சு லோக்சபாவில், பாஸ் ஆயிடுச்சு ராஜ்யசபாவில் அப்படிங்கிறத தாண்டி இது என்ன, எந்த மாதிரி ஒரு விளைவுகள் எல்லாம் இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி போதுமான அளவு டிபேட் இல்லை. ஏன்னா வந்து இது ஆக்சுவலி நான் என்னுடைய ஆர்குமெண்ட் வந்து அந்த ஓவைசி ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு லோக்சபாவில், அவர் ஐ மீன் அவரை வந்து அந்த பில்லை டேர் பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. பட் அவர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னார், அவர் வந்து இந்த மசோதாவை, அதாவது அது மசோதாவாக இருந்த டைமில் இப்போ ஆக்ட் ஆயிடுச்சு, அதை வந்து நியூரம்பர்க் ரேஸ் லாஸ்க்கு, ஜெர்மனியில் நியூரம்பர்க் ரேஸ் லாஸ், அதாவது நாசி ஜெர்மனியில் இருந்த சட்டத்தோட அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் அதை ப்ராம்ப்டாக வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் ட்வீட் பண்ணேன் அஃப்கோர்ஸ், அண்ட் தென் ஐ ஹேட் டு ரீட்வீட் தட் சேயிங் இது ஆக்சுவலி ரிமூவ் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட்ஸ்ல இருந்துன்னு. பட் இட்ஸ் அவங்க அவங்க அவர் சொன்ன கம்பேரிசன் வந்து என்ன சொல்றது, அவ்வளோ டிஸ்சிமிலர் கிடையாது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ, இப்போ என்ன மசோதா வந்து இப்போ எனாக்ட் ஆயிருக்கோ அதுக்கும் நாட்சி ஜெர்மனியில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நியூரம்பர்க் லேஸ் லாஸ்க்கும், பிகாஸ் அதுலேயும் தே எக்ஸ்க்ளூட் ஜூஸ் வந்து, ஜூஸ் வந்து ஆர் எக்ஸ்க்ளூடெட் ஃப்ரம் சிட்டிசன்ஷிப், ஜூஸ்க்கு வந்து குடியுரிமை இல்லை. அண்ட் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ஒன் ஸ்டெப் அஹெட் போய் யகூதிகள் வந்து மேரேஜ் ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் வித் ஜெர்மன் பர்சன்ஸ், அதாவது ஜெர்மனியில் இருக்கிற யகூதி இல்லாதவங்களுடைய அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது, மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அண்ட் அவங்க வந்து அது கரெக்டாக வந்து ஜூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜூவாக பிறந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு யாராவது ஒரு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி ஜூவாக இருந்தால் கூட நீங்கள் ஜூ தான். ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து எக்ஸ்க்ளூடட் தான். ஸோ அந்த நீங்கள் அதை அவ்வளோ என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் அதை ரெக்கார்ட்லேருந்து மூவ் பண்ணிட்டீங்க, பட் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த கம்பேரிசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு இந்த ஒரு ரொபஸ்ட் மீடியா, நம்ம இப்போ இருக்கிற மீடியா எக்ஸ்போஜர் அளவுக்கு அப்போ மீடியா இருந்ததுன்னா அது வந்து இப்போ இவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து லைக் தூக்கி வாரி போடுது ஆக்சுவலி, நம்ம அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் யோசிச்சோம்னா. ஸோ வந்து நான் ஐ ஐ வில் ஃபர்ஸ்ட் கிவ் அ ஸ்மால் பிரீஃப் அபவுட் இங்கிலீஷ் மீடியா, இஃப் தட்ஸ் ஓகே.
ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
ஸோ முதல்ல நான் வந்து இங்கிலீஷ் மீடியா லைக் கொஞ்சம் டீல் பண்ணோன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அஃப்கோர்ஸ் தமிழ் அவ்வளோ பண்ணல, பட் பண்ண லாங்குவேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா இங்கிலீஷ் மீடியா வந்து வாட் இஸ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன, ஏன் வந்து இப்போ வந்து இது ஒரு பெரிய டிபேட்டாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிகேஷன்ஸ் பிரிண்ட்லேயும் சரி டிவிலையும் சரி நிறையா பேசப்பட்டுச்சு இந்த குடிமுறை உரிமை சட்டத்தை பற்றி. பட் அவங்க எல்லாருமே வந்து அந்த எடிட்டோரியலைசிங்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறோம் அதுக்கு அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஃபெயில் ஆயிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு நியூட்ரலான லா, அதை வந்து யூனோ அந்த போத் சைட்ஸும் ரெண்டு தரப்பு வாதங்களும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தவறுதலான ஒரு ஐடியாவில், ஒரு மிஸ்கைடடான ஒரு ஐடியாவில் வந்து அவங்க ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ராப்பர்லி. ஒரு ஃபியூ மீடியா அவுட்லெட்ஸில் கான்ட்ரவர்ஷியல் பில், இட் எக்ஸ்க்ளூட்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதே பெரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து அந்த கிரிட்டிசிசம், அது ஏன் முஸ்லிம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுது, முஸ்லிம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுது அண்ட் ஏன் முஸ்லிம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுதுங்கிற அந்த வாதமே வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிஷன் சேஸ் இட் எக்ஸ்க்ளூட்ஸ். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த டிராஃப்ட் நான் படிச்சிருக்கேன், எது வந்து டிபேட்டுக்காக பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்டதோ நான் அதை படிச்சிருக்கேன், எனக்கு கிளியரா தெரியுது அது முஸ்லிம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படின்னு. பட் அந்த பாயிண்ட் ஆக்சுவலி வந்து இப்படி சொல்றாங்க, ஆப்போசிஷன் சேஸ் இட் எக்ஸ்க்ளூட்ஸ் அப்படின்னு. அப்போ வந்து அப்போ உங்களுடைய ஜேர்னலிஸ்டிக் ஆப்ஜெக்டிவிட்டி எங்க போகுது? ஸோ அது அது ரொம்ப ஆக்சுவலி ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது மீடியா பண்ணது. அண்ட் இன்னொன்று வந்து அந்த பில்லுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ எல்லாருக்குமே வெதர் அவங்க ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கியா இருக்கட்டும், இல்லை இது ஓகே நான் வந்து ஒரு சென்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ஏன் வந்து முஸ்லிம்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படி. அண்ட் இது வந்து நமக்கு எல்லா விஷயங்களிலையும் இது கிடைக்காது. அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அண்ட் ரொம்ப ஆப்வியஸ்லி ஒரு ஆன்டி முஸ்லிம் இஸ்லாமோபோபிக் லா ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப ரேர் நமக்கு. ஆப்வியஸ்லி யாருமே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ அப்படியோ ஒரு எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்கறதில்ல. அதனால நமக்கு கொடுக்க நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எப்போ அமித்ஷா அவங்க பார்லிமெண்ட்ல பேசுறாங்களோ இல்லை எனி ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் இட், நம்ம இட்ஸ் ஆர் டியூட்டி டு ரெக்கார்ட் தட் ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டெக்ஸ்ட்ல கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ எல்லா ஊடகங்கள்லையும் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன் மீடியாவாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து, ஸோ என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது ஆப்போசிட் இந்த மாதிரி குடியுரிமை சட்டம்னா என்ன, வந்து ஆப்போசிஷன் வந்து இப்படி சொல்கிறாங்க அந்த எக்ஸ்க்ளூட்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு. அதுக்கு அமித்ஷா பதில் கொடுத்துருக்காரு. அமித்ஷா கொடுத்த பதிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைனாரிட்டிஸ் வந்து இந்தியன் மைனாரிட்டிஸ் அதாவது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினர் இதனால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதை வந்து என்னமோ ஒரு ரொம்ப ரீசனபிளான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை கான்டெக்ட்லேயே ப்ரெசென்ட் பண்ணல. அது அண்ட் ஐ திங்க் அவங்க பண்ண தப்புல ஒரு மேஜர் நியூஸ் கவரேஜ்ல பண்ண ஒரு மேஜர் பிளண்டர் அது. பிகாஸ் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து சொல்றேன் சார், ஒரு நான் ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு போறேன், நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்டர்கிட்ட கேட்கிறேன், சார் நீங்க இப்படி பண்றதுனால மீனவர்கள்லாம் அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு. அவர் வந்து பதில் எனக்கு சொல்றாரு, இதனால பஸ் கண்டக்டர்லாம் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா நான் அதை கேரி பண்ண முடியாது இல்லையா. சார் நான் மீனவர்கள் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன், நீங்க அதை பத்தி பதில் சொல்லுங்க. அண்ட் இது அண்ட் இவங்க எல்லாம் வந்து எனக்கு என்ன ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படின்னா, யூஎஸ்ல வந்து நான் ஆக்சுவலி இதை கூகுள் ஐ மீன் ட்விட்டர்ல போய் நான் பார்த்தேன், இந்த மேஜர் ஜேர்னலிஸ்ட் இந்த பெரிய பெரிய ஊடகங்களினுடைய ஃபேஸஸா இருக்கிற பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள், பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கிற பத்திரிகையாளர்களுடைய ரெஸ்பான்ஸ் டு யூஎஸ்ல வந்து முஸ்லிம் பேன் நடந்தப்போ, அவங்க வந்து 7 கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க வந்து யூஎஸ்கே யூ கே நாட் ஃபிளை இன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஆப்வியஸ்லி எக்ஸ்பிளிசிட்லி பிளேட்டன்ட்லி இஸ்லாமோபோபிக் ஆன்டி முஸ்லிம் லா கொண்டு வந்தாங்க. ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல ஃபியூ லாஸ்ல அது ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல பாஸ் பண்ணாங்க அவங்க. அப்போ வந்து இவங்ககிட்ட இருந்து எவ்வளோ அவுட்ரேஜ் இருந்ததோ என்னால் நம்பவே முடியல. லைக் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அதை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, உங்களை அஃபெக்டே பண்ணாது, பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் லிவிங் இன் இந்தியா. நீங்கள் வந்து யூஎஸ்க்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தாராளமாக வீசா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, டைரக்டாக அஃபெக்ட் பண்ணாத ஒன்றை நீங்கள் வந்து அவ்வளோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஷேம் ஆன் யூனோ இந்தியா ஃபார் நாட் கண்டமிங் யூஎஸ் முஸ்லிம் பேன் அப்படிலாம் வந்து நீங்கள் ட்வீட் போட்டிருக்கீங்க. பட் உங்களுடைய ஓன் யூனோ இமீடியட் சரௌண்டிங்ஸில் நடக்கிற ஒன்று, உங்களுடைய கண்ட்ரியினுடைய செக்குலரிசம், அந்த ஃபேப்ரிக் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றை வந்து நீங்கள் வந்து நம்ம பாகிஸ்தான் ஆயிட்டோம் அப்படிங்கிற வாதம் தான் நீங்க முன் வைக்கிறீங்க. நம்ம நம்ம இந்தியாவா இருக்கோம், நம்ம வந்து அந்த ஹிந்து ராஷ்டிராவுக்காக அட்டெம்ப்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பன், ஒரு பிளேட்டன்ட், ஒரு வாய் வாய் திறக்க கூட மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆக்சுவலி. அண்ட் அவங்க வந்து இந்த ஜஸ்டிஃபிகேஷனோட தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். அமித்ஷா வந்து கூறினார் இந்த மாதிரி இந்தியன் முஸ்லிம்ஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னா, பிகாஸ் சி இந்தியன் ஓகே இந்த சட்டம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் முஸ்லிம்ஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் நீங்கள் என்ஆர்சியோட கான்டெக்ஸ்ட், விச் இஸ் இதுலேருந்து வந்து இன்எக்ஸ்ட்ரிக்கபிளாக இருக்கிற என்ஆர்சியோடைய கான்டெக்ஸ்ட்டை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியன் முஸ்லிம்ஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் என்ஆர்சியும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த சட்டத்தினால இந்தியன் மைனாரிட்டிஸ்க்கு கண்டிப்பாக லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் அவர் சொல்கிற இப்போது எல்லோரும் நம்ம பார்த்தோம் அந்த அமித்ஷாவுடைய வீடியோ, அவர் வந்து நீங்கள் குரோனாலஜி புரிஞ்சுக்கோங்க, முதல்ல சிஏபி வரும் அப்படி என்ன, அப்புறம் அப்புறம் என்ஆர்சி வரும் அப்படின்னு அவரே வந்து எக்ஸ்பிளைன், அவங்களுடைய அஜெண்டாவே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓப்பனாக. ஸோ நம்ம அது அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியன் மைனாரிட்டிஸ் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. அதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ற என்ன சொல்கிறது, அது ஒரு ஓகே திஸ் இஸ் ஃபைன், ஆப்போசிஷன் ஹேட் தீஸ் க்வெஸ்சன்ஸ், கவர்மெண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அதை போத் சைட்ஸ் நம்ம பண்ணுறது வந்து ஆக்சுவலி லைக் ரொம்ப தப்பு. அண்ட் ஐ ஃபீல் அது வந்து அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டால் அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம ஒரு ரீசனபிள் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அதை நான் ரெஸ்பான்ஸாக ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் ப்ரெசென்ட் பண்ணல. இப்போ தமிழ் மீடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி டிபேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு மோட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சேனல், ஒரு நியூஸ் சேனல் அந்த 8 to 9 இல்லை 9 to 10 வந்து ஒரு டிபேட் வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த அப்போது வந்து அன்னைக்கு நடக்கிற எல்லா நியூஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ் அப்படின்னா அதுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி டிபேட் வந்து பெரும்பாலும் நடக்கலை. அண்ட் அவங்க வந்து டிபேட்டை தாண்டி போயிருக்கணும் ஆக்சுவலி. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிகாஸ் வந்து இது ப்ரைமரிலி ஒரு இஸ்லாமோஃபோபிக் ஆன்டி முஸ்லீம் லாங்கிறதுனால முஸ்லீம் லீடர்ஸ்க்கு முஸ்லீம் வாய்ஸஸ்க்கு நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுங்க, அவங்க வந்து ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணட்டும், அவங்க வந்து டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கூட என்னால் பார்க்க முடியல தமிழ் மீடியாவில். அவங்க வந்து ஆக்சுவலி நிறையாவே பண்ணியிருக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓகே அவங்க வந்து சொல்லலாம் ஒரு டிபேட் நடத்தாததுக்கு காரணம் வந்து இல்லை இந்த டாப்பிக்கில் நாங்கள் பார்த்ததில்ல எங்களுக்கு அவ்வளோ கிளிக்ஸ் வரல, இல்லை எங்களுக்கு அவ்வளோ வியூவர்ஷிப் இந்த டாபிக் மேலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ பெரிய ஒரு இழிவு நடக்குது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து பிஜேபி பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற அதிமுகவுடைய சப்போர்ட்டோட பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் பண்ணுறோம் அதை மக்கள் பார்க்கட்டும், மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பண்ணியிருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் நிறையா பேர் வந்து டேக் பண்ணாங்க நிறையா மீடியா ஹவுசஸை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் நடக்கலை. அது ஒன்று. அண்ட் செகண்ட் அவங்களுக்கு ஸோ அவங்களா வந்து ஒரு எடிட்டோரியல் டிசிஷன் எடுத்து அதை கவர் பண்ணல அப்படின்னா, ரெண்டாவதா அவங்க இதுல கவர் பண்ணலாம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல யாராவது இப்போ சீஃப் மினிஸ்டரோ மினிஸ்டர்ஸோ யாராவது பேசுறப்ப அதை வந்து கவர் பண்ணலாம். பட் நம்ம ஐ மீன் நான் ஒரு டிவி சேனல் எடிட்டராக நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸை கவர் பண்ண போறீங்களா, நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் மினிஸ்டர்ஸை கவர் பண்ண போறீங்களா, கண்டிப்பாக இந்த கேள்வி கேளுங்க, ஒரு கரெக்டான பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அவங்க கேட்டுகிட்டே இருங்க. பிகாஸ் வந்து அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த மசோதா வந்து லைக் ஒரு ஆக்ட் ஆயிருக்காது. பிகாஸ் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணால் தான் அது வந்து ஒரு ஆக்ட் ஆகும். அண்ட் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணதுக்கு ஆப்வியஸ்லி அதிமுகனுடைய சப்போர்ட் தேவைப்பட்டது பிஜேபிக்கு. ஸோ நீங்க இப்படி கேட்டுட்டே இருங்க, இல்ல ஒரு ரீசனபிள் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, தமிழ் மீடியா ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட்க்கு அவங்க வந்து கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து லார்ஜ்லி இன் ஐ திங்க் அவர் யூஸ்வலா மீடியா கிட்ட பேசுவாரு, குவஸ்டின்ஸ் ஃபீல் பண்ணுவாரு, பட் இந்த வாட்டி பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லாஸ்ட் இந்த எப்போல இந்த பில்லுன்னு ஒரு டாபிக்கா இருக்கும். அண்ட் ஜெயக்குமார் வந்து பேசினாரு. ஸோ அண்ட் அந்த அது வந்து ரொம்ப சேடான விஷயம் என்னன்னா, ரொம்ப வந்து ஒரு பக்கம் அது வந்து வேடிக்கையா இருக்கு, இன்னொரு பக்கம் ஆக்சுவலி ரொம்ப சேடான விஷயம் என்னன்னா, ஜெயக்குமார் வந்து ரெகுலரா மீடியா கிட்ட பேசுறாரு. அவர் வந்து ஒரு லிட்ரலி ஒரு அன்அப்பாயிண்டட் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பார்ட்டி. அண்ட் அவர்கிட்ட நீங்க எவ்வளோ அவர் வந்து எவ்வளோ நேரம் வேணா பேசுவாரு. ஸோ அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் வந்து சப்போர்ட் பண்ணீங்க? பிகாஸ் 2016ல ஜலிதா அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் ஈழத் தமிழர்களுக்கு, அண்ட் அவங்க ஈழமே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம லெவல் ஆஃப் டிஸ்கோர்ஸ் வந்து அவ்வளோ அளவு ஐ மீன் எவ்வளோதான் வந்து அது வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருந்தால் கூட, பட் நம்ம லெவல் ஆஃப் டிஸ்கோர்ஸ் வந்து அப்படி இருந்தது. இப்போ 2019ல ஒரு ஆன்டி முஸ்லிம் ஆன்டி ஈழத் தமிழர்கள் லா வந்து வருது, அண்ட் அதுக்கு நம்ம வந்து ஒரு மீடியாவில் இருக்கும் போது நம்ம கேட்கணும் இல்லையா? பிகாஸ் நம்ம மிச்சதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ரீலங்கால எலெக்ஷன்ஸ் நடக்குதுனாலும் இல்லை ஸ்ரீலங்கால வந்து பாம்ப பிளாஸ்ட் நடக்குதுனாலும் நம்ம வந்து இங்கேருந்து ஜேர்னலிஸ்ட் அனுப்புகிறோம், தமிழ் மீடியா இங்கேருந்து ஜேர்னலிஸ்ட் அனுப்புது, அங்கே வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்டில் அது வந்து நமக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது, வி மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த நியூஸ் கவரேஜில் இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, சார் இது வந்து இதே மாதிரி எப்படி இங்கிலீஷ் மீடியா கேட்குதோ அதே மாதிரி கேட்குறாங்க, சார் வந்து அப்போசிஷன் சொல்கிறாங்க இதில் முஸ்லிம்ஸ் இடம் பெறலை, இதில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு அவங்க இணைக்கலை அப்படின்னு கேட்டால், ஒரு காமெடியாக அந்த என்டையர் இஷ்யூ வந்து அவர் வந்து இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க இதான் இதான் இல்லை அவங்க பப்ளிக்காக சொல்கிற ஒரே விஷயம், நவநீத கிருஷ்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் ராஜ்யசபா எம்பி, 11 பீப்புள் இருக்காங்க ராஜ்யசபாவில், அவர் சுத்தமாக அதுக்கு பதிலே சொல்ல மயக்க தள்ளிட்டு போயிட்டாரு. இவர் பதில் கொடுக்குறவர் ஜெயக்குமார், ஜெயக்குமார் கூட வந்து அவங்க வந்து இதனால ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகாது, சிறுபான்மையினருக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா, இல்லை சார் அஃபெக்ட் ஆகும்னு தானே நான் கேட்கணும் ஒரு எத்திக்கலான ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தா. ஸோ அது பெரும்பாலும் நடக்கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம தமிழ் மீடியாவாக இருக்கிறதுனால சார் சித்தார்த் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் இஷ்யூவை வந்து என்னமோ லைக் சித்தார்த் இப்படி சொன்னாரு, ஸோ வந்து அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அவர் வந்து சித்தார்த் யாருன்னு கேட்க, சித்தார்த் வந்து நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ண வேண்டான்னு சொல்லிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கும் ஜெயக்குமாருக்கும் இதரே மோதல்னு சொல்லி ஒரு நியூஸ் வர. ஸோ அந்த ஆக்சுவல் இஷ்யூவே வந்து ஃபுல்லி டைல்யூட் ஆயிடுச்சு, லைக் இது ஒரு செலிப்ரிட்டி ஒரு சண்டை மாதிரி ஆயிட்டு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன, அது இப்போ ஆக்ட் ஆயிருக்கே, அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன, அது வந்து ஒரு ஆன்டி முஸ்லிமா இருக்கு, ஆன்டி இலங்கை தமிழர்களா இருக்கு அப்படிங்கிற அந்த வாதமே அடிபட்டு போச்சு. லைக் அது அதை பத்தி யார் ஆக்சுவலி கேர் பண்றாங்கன்னு புரியல தமிழ் மீடியால.
தமிழ் மீடியா பொறுத்த வரைக்கும் அவங்க நியூஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, ஒரு அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், எந்த அளவுக்கு வந்து பீப்புள் என்டர்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்க மொத்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்தோம்னா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம காமெடி பண்ணலாம், அதை வச்சு என்டர்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதை வந்து சீரியஸான விஷயத்துக்கு பதில் கிடைக்கும், அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் மீடியா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, அவங்க இதனால பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லையாம்பா ஐயோன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுதான் எங்கேயும் நடந்திருக்கு.
முக்கிய முக்கியமா ஒரு விஷயம் மனசை ரைஸ் பண்ணாங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலா சொல்லணும். அது வந்து அமித்ஷா வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருந்தது, அதாவது டைம் ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர போறோம், அதுக்கப்புறம் நாடு முழுக்க, பெங்கால் மட்டும் இல்லை அசாம் மட்டும் இல்லை, நாடு முழுக்க என்ஆர்சி அதாவது சிட்டிசன்ஷிப் ரெக்கார்டை அந்த பதிவேடுன்னு சொல்றாங்க இல்லையா, அது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முறையே இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா, அது எப்படி சாத்தியம், அது சட்ட ரீதியா அதை எப்படி கொண்டு வரப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயிலுமே இல்லை. பட் அது கொண்டு வந்தா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, என்ஆர்சி கொண்டு வந்தா என்ஆர்சியில வந்து அசாமில் ப்ரூஃப் பண்ண மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1972 அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி நாம் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிங்க வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், ஒன்று அதை ப்ரூஃப் பண்ணணும், தாத்தா பாட்டிங்க இந்தியாவில் பிறந்திருக்கணும்னு ப்ரூஃப் பண்ணணும், நாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு தான் பிறந்திருக்கோம், நாமளும் இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறது அசாமில். இங்கே எப்படி என்ஆர்சி இந்தியா முழுக்க கொண்டு வரும்போது அதை எப்படி கேட்க போகிறாங்க, இந்தியா முழுக்க கொண்டு வரும்போது இந்தியாவில் பிறந்தவன் எப்படி யாரு, வெளிநாட்டில் பிறந்தவன் யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அதான் எதுவுமே இல்லை. பட் எப்படி வச்சுக்கிட்டாலும் என்ன டாக்குமெண்ட் கேட்டாலுமே வந்து பெரும்பாலும் பாப்புலேஷனுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாலே மோஸ்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் ஹாஸ்பிட்டலையும் இஷ்யூ பண்ணுறது அதெல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கார்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும், இன்ஸ்டியூஷனல் டெலிவரியே ஒரு 30-40% தான் இருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கூட கிடையாது. நாம் இப்போ வந்து இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கே ஆதாரம் கிடையாது. இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கு பிறந்திருக்கோம், தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நிரூபிக்கிறது பெரிய நிறைய பாப்புலேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அசாமில் இருந்த மாதிரியே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, எந்த லெவலில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இங்கே இருக்கிற நம்மளை வந்து இவன் இங்கே தான் பிறந்தான் அப்படின்னு நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று இன்னொன்று வந்து இதை வந்து இது வந்து யோசிக்கவே முடியல. இது இந்த ஸ்கேல் ஆஃப் கிரைசிஸ் ஹியூமானிடேரியன் கிரைசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்து நம்ம தமிழ்நாடை பற்றி பேசி ஆகணும். முக்கியமாக இந்த என்ஆர்சி வந்து இந்தியாவில் தான் பிறந்த அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஒரு மலையாளியோ ஒரு ஒரு தெலுங்குவோ இல்லை கன்னடிகாவோ இல்லை மராத்தியோ குஜராத்தியோ அவங்க வந்து இந்தியா மட்டும்தான், வேற எங்கேயும் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க இந்தியா மட்டும்தான். பட் ஒரு பெங்காலி, ஒரு தமிழ், ஒரு பஞ்சாபி இவங்க எல்லாரும் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கலாம், இந்தியாவில் பிறந்திருக்கலாம், இல்லை பஞ்சாபி வந்து பாகிஸ்தானில் பிறந்திருக்கலாம், இல்லை ஒரு பெங்காலி பங்களாதேஷில் பிறந்திருக்கலாம், ஒரு தமிழை வந்து இலங்கையிலேருந்து பிறந்திருக்கலாம், இலங்கையிலேருந்து வரலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் தான் பிறந்தாங்க, இங்கே இலங்கையில் பிறக்கல, பெங்காலில் தான் பிறந்தாங்க, பங்களாதேஷில் பிறக்கல, பஞ்சாபில் தான் பிறந்தாங்க, பாகிஸ்தானில் பிறக்கல அப்படின்னு எப்படி நிரூபிக்கணும்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு தெரியல. என்ஆர்சியில் அப்படி நிரூபிக்கணும்னு சொன்னால் அதை நிரூபிக்கிறது எல்லாராலையும் முடியாது, பல லட்சம் பேரால் நிரூபிக்க முடியாது, பல கோடி பேரால் நிரூபிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த என்ஆர்சி வந்து இங்கேயே வந்து ஒரு எத்னிக் ஆர் லிங்குவிஸ்டிக்காக வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஒன்று இன்னொன்று வந்து என்ஆர்சிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் இருக்கிற சம்மந்தம். அமித்ஷா ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரும், அதாவது முஸ்லீம் தவிர ஹிந்து, சீக், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின் அவங்க எல்லாரும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அப்போ பஞ்சாப் சீக் வந்து இந்தியாவில் இருந்திருந்தா ப்ரூஃப் பண்ணால் ஓகே, இல்லை அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு இன்னும் தெரியல, தெளிவாக இல்லை. ஸோ பாகிஸ்தான்லேருந்து தான், பாகிஸ்தான்லேருந்து வந்து ப்ரூஃப் பண்ணுமா இல்லை இந்தியாவிலேருந்து வரலன்னு சொன்னாவே பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக குடியுரிமை வழங்கப்படும், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் அமித்ஷாவுடைய அவர் சொன்ன பிளானை தான், இந்த நாய் சொன்ன பிளானை தான். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பெங்காலி ஹிந்து வந்து ஒருவேளை ப்ரூஃப் பண்ண முடியலன்னா ஒருவேளை அவங்க பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு குடியுரிமை. ஆனால் இப்போ வந்து ஒரு பஞ்சாபி பேசுகிற முஸ்லீமோ இல்லை உருது பேசுகிற முஸ்லீமோ இல்லை உருது பேசுகிற முஸ்லீம் நாட்டில் எங்கே இருந்தாலும் இல்லை பெங்காலி பேசுகிற முஸ்லீமோ பெங்காலில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, பங்களாதேஷ்லையும் பிறந்திருக்கலாம். பெங்காலில் நீங்கள் பிறக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருந்தால் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு, இப்போ அவங்களுக்கு சிட்டிசன் பில் அமெண்ட்மெண்ட் பில்லில் குடியுரிமை நேச்சுரலாக கிடைக்காது. அப்போ அவங்க வந்து இல்லீகல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண போகிறான், குடியுரிமையை ரத்து பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் அவர் வெளிப்படையாகவும் சொல்லி அதோடைய அவர் சொன்ன இம்ப்ளிகேஷன் இதுதான். ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து பங்களாதேஷில் வந்து வந்த முஸ்லீம்களுக்கு குடியுரிமை தரணும், இருக்கிற முஸ்லீம்களுக்கு குடியுரிமை தரணும், இல்லை இது வந்து அறம் சார்ந்து இது வந்து செகுலரிசம் கான்ஸ்டியூஷனே எதிர்க்குது, ஸோ ஒரு ஒரு அப்டிராக்டாக நம்மளுடைய இந்த நாடு எந்த ஸ்ட்ரக்சரில் இந்த நாடு வந்து செகுலரிசம் மதசார்பின்மை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அதை எதிர்க்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது உண்மைதான், அதுவே பெரிய பிரச்சனை தான். பட் அது இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ்லேயே இவங்க எதை வேணால் பண்ணலாம், இவங்க இதை தான் பண்ணிகிட்ருக்கானது, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிட்ருக்காங்க. அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாட்டுக்கே பணம் இல்லைன்னு சொல்லி பட்டினி போடுறதாலும் சரி, எக்கனாமி மொத்தமாக நாசமாகறதா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தையே சிறை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மொத்த 5 மில்லியன் பேர் இருக்கிற ஒரு மாநிலத்தை காஷ்மீரை சிறை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறது அத்தனையுமே அவங்க நிறைவேற்றிட்டுருக்காங்க. அதே மாதிரி நாம் அவன் சொல்லும்போது என்ஆர்சி நாடு முழுக்க கொண்டு வரப்படும், எல்லார்ட்டையும் போயிட்டு நீ இந்தியாவில் பிறந்தியா இல்லையா, நீ உங்கள் தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்தாங்களா இல்லையான்னு கேட்கும்போது அப்படி நான் கொண்டு வருவேன்னு சொன்னால் அதை நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அவன் கொண்டு வருவேன்னு சொன்னால் அவன் கொண்டு வருவான். அதனால் அப்படி கொண்டு வரும்போது அவங்க எப்படி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணி தமிழனாக இருந்தால் நீ தான் முக்கியமாக ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா பெங்காலி ஹிந்துக்கும் பஞ்சாபி சீக்கியர்களுக்கும் அவங்களுக்கு வந்து சின்ன நேச்சுரலாக கிடைக்கும். பெங்காலி முஸ்லீம் கிடையாது, உருது முஸ்லீம் பேசுகிற எல்லா முஸ்லீம்களும், ஸோ கிட்டத்தட்ட உருது பேசுகிற முஸ்லீம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல, 10 கோடி 15 கோடி பேர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல, அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் பிறந்த, பாகிஸ்தானில் பிறக்கல, பாகிஸ்தான்லேருந்து வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து சொல்லணும். அப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, வெறும் அப்ட்ராக்ட் இல்லை, அதுதான் அங்கே பிரச்சனை. இங்கே இருக்கிற முஸ்லீம்களையே பாதிக்குது, அதனால தான் இவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பாதிக்காது அப்படின்னு சொன்னோடனே நம்ம போயிட முடியாது. ஸோ இந்த கேள்வி தான் மீடியா கேட்கணும், இந்த கேள்வி தான் நம்ம மக்கள் எல்லாமே யோசிக்கும். நம்ம கூட இங்கே இருக்கிற முஸ்லீம்களையே பாதிக்குது. அதுவும் இல்லாமல் இது முஸ்லீம்களை மட்டும் பாதிக்கல, அட்லீஸ்ட் இன் பேப்பர் அந்த சட்டப்படி அவன் அவங்க அவன் அவனுடைய பிளான் படி பெங்காலி ஹிந்துக்குள்ளேயும் பஞ்சாபி சீக்குள்ளேயும் இது காப்பாற்றிடலாம் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில். பட் தமிழ் ஹிந்துக்களுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் காப்பாற்றாது. ஏன்னா இந்தியாவில் தான் தமிழர்கள் பிறந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ண முடியலன்னா இலங்கையிலேருந்து நீ பிறந்திருக்கலாம், ஈழ தமிழராக நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, ஈழ தமிழராக இருந்தால் குடியுரிமை மறுபடியும் ரத்து. எப்படி உருது பேசுகிற முஸ்லீம் இந்தியாவில் பிறக்கலன்னு ப்ரூஃப் பண்ண முடியலனா குடியுரிமை ரத்தோ, அதே நிலைமை தான் தமிழ் ஹிந்துக்களுக்கும் தமிழ் முஸ்லீம்களுக்கும். ஓகே, தமிழ் என்ன மதத்தை சேர்ந்தாலும், தமிழ் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தா இருந்தாலும் சரி, அவள் தமிழ் பேசினான். இங்கே இன்னொரு டிஸ்கிரிமினேஷன் வருது, லிங்குவிஸ்டிக் டிஸ்கிரிமினேஷன் வருது. நீ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசுகிற அப்படின்னா நீ குடியுரிமை ப்ரூவ் பண்ண முடியலன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லும் கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து இந்த குடியுரிமை மசோதா இந்த சட்டத்தை வந்து வெறும் முஸ்லீம் விரோத முஸ்லீம் எதிர்ப்பு மதசார்பின்மை எதிர்ப்புன்னு சட்டம் கிடையாது, ஈழ தமிழர்களுக்கு மட்டுமான எதிரான சட்டமும் கிடையாது, மொத்த தமிழர்களுக்கே எதிரான சட்டம், தமிழர்களுடைய குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்குற இந்த சட்டம். ஸோ அதுவும் பேசிட்டு இருந்தாங்க, நேச்சுரலைசேஷன். ஸோ முஸ்லீமாக இருந்தால் இது இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நேச்சுரலாக அவங்க சிட்டி அதோட சிட்டிசனோட தான், இதை ப்ரூஃப் பண்ணணும் இவங்ககிட்ட போயிட்டு நிரூபிக்கணும் ஜட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த நேச்சுரலைசேஷன் வந்து ஹிந்துக்களுக்கு உண்டு இந்த பில்லுக்கு அப்புறமும், மற்ற எல்லா மதத்துக்கும் உண்டு, முஸ்லீம்களுக்கு கிடையாது. முஸ்லீம் இருந்தால் நேச்சுரலாக அவன் சிட்டிசன் கிடையாது, அவன் வந்து இங்கே தான் பிறந்தேன் ப்ரூஃப் பண்ணும். அதே நிலைமை தான் டெக்னிக்கலாக தமிழர்களுக்கும், தமிழர்களும் நேச்சுரலாக இங்கே பிறந்தா சிட்டிசன் கிடையாது. இந்த பில்லுக்கு அப்புறம், இந்த பில்லுக்கு அப்புறம் வந்து இங்கே தான் பிறந்த, ஈழத்தமிழ் நில்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்படி வெளிப்படையான ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த தமிழர்களுக்கு எதிரான, ஈழத்தமிழ் மட்டும் இல்லை மொத்த தமிழர்களுக்கும் எதிரான இந்த சட்டத்தை தான் நம்ம டயர் நிற்கிங்க. கொஞ்சம் கூட மானமே இல்லாமல், கொஞ்சம் கூட எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டு அதுக்கு இன்னும் விளக்கமும் தரல. இல்லைன்னா கூடறனா அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவனு ஓனர் வந்து இது நீ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். எதுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடலன்னா என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டானு. சரிங்கய்யா அப்படிங்கய்யா போட்டுருவோம் ஐயான்னு சொல்லிட்டு போட்டிருப்பானோ, போட போயிருப்பானுவ. சுற்றி இருக்கிறவங்க பேசினோடனே ஓ இதெல்லாம் எதிர்ப்பா அப்படின்னு சொன்னி பார்லிமெண்ட்ல நீங்கள் பேசுனீங்கன்னா ஏடிஎம்கே எம்பிலாம் எந்திரிச்சு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுங்கய்யா, முஸ்லீம்ல இரு சேர்க்கலையாமே, ஈழத்தமிழர்கள் சேர்க்கலையாமே, அதையும் சேர்த்துருங்கய்யா, ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர்த்துருங்கன்னு கேட்டானுவேன், சேர்க்க மாட்டேன்னா சேர்க்க மாட்டேன், நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லு, நான் ஓட்டு போடணும், நீங்கள் ஐயா சொல்லிட்டீங்க நீங்கள் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயம், இது வந்து இவ்வளவு நேரடியாக தமிழர் விரோத, தமிழின எதிர்ப்பு இல்லை ஈழத்தமிழ் எதிர்ப்பும் வெளிப்படையாகவே, தமிழரிடம் மட்டும் கிடையாது ஈழத்தமிழ் எதிர்ப்பு கூட அரசியல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வரலாறு யாருமே பண்ணது கிடையாது. எல்லாமே அக்யூசேஷன் இருந்துச்சு தவிர, அக்யூசேஷன் இருந்துச்சு அவங்க பண்ணாமல் எப்படி சொல்கிறது, திமுக மேலே இருந்த குற்றச்சாட்டு என்னென்னா இன்னொரு நாட்டில் நடந்த போரை தடுக்கலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு, அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டு. அது உண்மையாக இருக்கலாம், அது அதில் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு டிபேட். பட் அந்த குற்றச்சாட்டுமே ஒரு விஷயத்த தடுக்கலை அப்படிங்கிறது தான். இவங்க அதிமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டு, அதிமுக தமிழர்களுடைய குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்குற, தமிழர்களுடைய இந்தியாவில் இருக்கிற அந்த குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்குற சட்டத்துக்கு தடுக்காதது கிடையாது, ஆக்சுவலி ஆதரவே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கூட வந்து நம்ம மீடியாவும் மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு தான் இது இருக்கு. ஓகே, ஸோ
எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்.
ஆ சொல்லுங்க.
இப்போ வந்து அவங்க பார்லிமெண்ட்ல ஏஐடிஎம்கே பேசினதை வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ணேன். அண்ட் அவங்க வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு என்டையர் டே நான் பார்க்க வேண்டியதா இருந்தது, ஜஸ்ட் டு அந்த ஏஐடிஎம்கே மட்டும் பேசுறதுக்கு நான் வாட்ச் பண்றதுக்காக. அதுல வந்து ரெண்டு பேர் பேசினாங்க. ஹலோ.
ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப பாவம் ஏடிஎம்கே பேசுறது, நான் ஒருத்தர் பேசுனது ரெண்டு பேர் பேசுனது பார்த்தேன், அதுவே கொடுமையா இருந்தது. நீங்க அவங்க ஃபுல்லா பேசுறத பாத்திருக்கீங்க.
சோ வந்து ரெண்டு பேர் பேசி, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அப்புறம் விஜிலா சத்யநாத் ரெண்டு பேர் பேசினாங்க.
ஆமா.
அண்ட் இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்களே வந்து குழம்பி போய் ஒரு ஒரு பேச்சு அப்படின்னா, அந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ராஜ்யசபா எம்பி அவர் பேசுறாரு, அவர் வந்து அவர் என்ன ரொம்ப வந்து கன்சர்ன்டா சொல்றாரு அவரு. இதுல வந்து முஸ்லிம்ஸும், அவங்க முஸ்லிம் இஷ்யூ ரேஸ் பண்றாங்க, முஸ்லிம்களுடைய அதுல இருந்து விடப்பட்டதையும் ரேஸ் பண்றாங்க, பட் ஹவர் ஓவரால் வி வில் சப்போர்ட் அப்படின்ற ஒரு சுபமன்ற மாதிரி முடிச்சிடுறாங்க.
அவர் அவர் பேசுறது ரொம்ப காமெடி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இதுல முஸ்லிம்கள் இல்ல, இது வந்து ஆட் பண்ணணும், ஈழத்தமிழர்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார். அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கடைசி லைன் மட்டும் பட் அஃப்கோர்ஸ் வி வில் சப்போர்ட், ஐயா நீங்க சொன்னது தான் சட்டம், என்னால் முடிஞ்சது சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருந்தது. இப்படியே எதுக்கு இவனு வாழணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மானங்கட்டதனமா அவனு இது ஆதரவு தெரிவிச்சாங்க.
லிபரேஷன் வார்ல முஸ்லிம்ஸ் பத்தி பேசுறாரு.
ஆமா ஆமா ஆமா, அவ்வளவு தெளிவா பேசுறாரு. இந்திரா காந்தி முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் தந்தாங்க,
அத பத்தி எல்லாம் அவர் கேக்குறாரு. நம்ம வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒண்ணு, முஸ்லிம்ஸ் எதிரான ஒண்ணு அப்படின்னா, அவர் வேற என்னென்ன மூலம் பேசுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி, பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் சப்போர்ட்டிங் தி பில், வி சப்போர்ட் தி பில் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விஜிலா சத்யநாத் பேசுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கான்ட்ரடிக்டரியா, அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஈழத்தமிழர்களுக்காக, அம்மா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஈழத்தமிழர்களுக்காக, அதனால ஐ பெக் யூ அமித்ஷா சார், ஐ பிளீட் யூ அப்படின்னு சொல்லி நான் இதை சேர்த்துக்கோங்க, பட் ஐ ஸ்பீக் இன் சப்போர்ட் ஆஃப் த பில் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா யாருமே பார்க்கல. அண்ட் இன்னொரு கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த பாட்டுக்கு முன்னாடி, அப்போசிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, நீங்க சொன்ன மாதிரி நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்க போஸ்ட் இந்த மாதிரி டிஎம்கே தமிழ்லயே கேட்டிருக்கலாம் அவங்க கிட்ட பார்லிமெண்ட்லயே. அது வந்து ஆக்சுவலி நடந்திருந்தா அது வந்து காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு.
ஆமா மீடியா காமிச்சிருக்கும்.
ஆமா ஒரு ரெக்கார்ட்ல இல்லைன்னா கூட பிகாஸ் அந்த கேள்வி அவங்க வந்து நிறைய டிஎம்கே எம்பிஸ் கூட இருக்காங்க. ஸோ வந்து அதை டைரக்டா எல்லா கொஸ்டினும் வந்து அமித்ஷாக்கு டைரக்ட் பண்றதை விட கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்றதை விட இந்த ஒரு கேள்வி ஐ திங்க் அவங்க வந்து ஏடிஎம்கே எம்பிஸ்க்கு டைரக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம இந்த பில் பாஸ் ஆயிருக்காது.
ஆமா அது இன்னொரு முக்கியமான விஷயம். இவங்க வந்து பெக்யூ கெஞ்சி கேட்டுக்கிற ஐயா கெஞ்சி கேட்டுக்கிற நீங்க பண்ணுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க 11 பேர் இருக்காங்க. இவங்க எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு நாட்டில் இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கே இப்போ முதல் செங்கல் வச்சிருக்கிறது நம்ம அடிமைங்க. அவனு வேணாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தாம்னா இது நடந்திருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஆதரிச்சு போட்டிருக்காங்க. ஆ சொல்லுங்க.
எடுத்துட்டாங்களான்னு தெரியல. நம்ம
எதை எடுத்துட்டாங்கன்னு புரியல.
சீரியஸா எடுத்துட்டாங்கனாலே தெரியல.
அதுதான் ஆக்சுவலி. ஆமா அது இன்னொரு விஷயம்.
பில் பாஸ் பண்ணப்ப பெப்பர் ஸ்ப்ரேல இருந்து உள்ள எடுத்துட்டு போய் அடிச்சாங்க. தெலுங்கானா பில் பாஸ் பண்ணப்ப அந்த பார்லிமெண்ட் ஸ்டால் பண்றது அதெல்லாம் நடந்தது. இப்பெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. அந்த ஒரு ஃபோரமே வந்து டோட்டலா ஒரு பார்ட்டிஷன் ஃபோரம் தான். வெங்கையா நாயுடு உட்காந்தாலும் சரி யார் உட்காந்தாலும் சரி யாரு சொல்றதையும் கவனிக்கிறது இல்ல. இப்ப இவங்க அமித்ஷா மேல இவங்க ஹெக்கிள் பண்ற மாதிரி போனப்ப அதை வந்துட்டு வீடியோ நிறுத்திட்டாங்க. ஆனா இப்ப இந்த ராகுல் காந்திக்கு எதிராக அவங்க ஒரு கேவலமான ஒரு போராட்டம் நடத்தினப்ப அதை அப்படி டிவியில எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நீங்க வந்திருக்க வேண்டியது வந்து மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஹிட் தி ஸ்ட்ரீட்ஸ். வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும். அசாம் நடக்கிற போராட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஆல் ஓவர் இந்தியா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்னன்னா சும்மா ஒரு ஒரு 4-5 பேப்பரை எரிச்சுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க. ஓகே அது வந்து பேர் மினிமம். அது ஓட் பண்ணதில் பார்லிமெண்ட்டில் பண்ணிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டோட அப்போசிஷன்ன்றது எப்படி நடக்குதுன்னா சட்டசபைக்குள்ளே போகிறதும் சட்டசபை வெளிநடப்பு செய்கிறதும் அடுத்தது பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதும் பார்லிமெண்ட்டு வெளிநடப்பு செய்கிறதோ. இப்போ அங்கே பார்லிமெண்ட்டில் வெளிநடப்பு வேலைக்கு ஆகிறது இல்லைன்றதுனால சும்மா எதிர்த்து பேசிட்டு அது தமிழ்லேயோ ஏதோ ஒரு மொழியில் பேசிட்டு அந்த வீடியோவை வந்து பரப்பிக்கிட்டு நாங்கள் நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு ஆளை வந்து இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அது கிரவுண்டில் இறங்கி பெருசாக பண்ணி பண்ணுங்கள். யார் வேணான்னு சொல்லலை. அவர் வரட்டும், உதயநிதியோ யாரோ வரட்டும், யாருனாலும் வந்து நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டாலின் வந்து யாரும் வந்து வாரிசுன்னு போய் கேள்வி கேட்கறது இல்லை. ஏர்ன் பண்ணி வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம். ஆனால் வந்துட்டு செய்யறது செஞ்சுட்டு பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு வரலாற்று பிழை மாதிரியான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல நீங்கள் உங்களோட ஒரு லீடரை ப்ரமோட் பண்ணுறதுல இருக்க ஒரு உத்வேகம் காமிங்க. காமிங்க அது காமிக்க கூடாது உண்மை சொன்னால் சரி நீங்கள் அது காமிக்கிறீங்களா காமிங்க. இப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் அதான் வேலைக்காகுது அப்படின்னா. பட் ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும். அது ஆக்கவே இல்லை. இவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து சுத்தமாக நம்பவே முடியாது. அவங்க டயர் நக்கிங்க தான் சொன்ன மாதிரி. எஸ்ஆர் பாலசுப்ரமணியெலாம் வந்து காங்கிரஸ்லேருந்து போனாலும் திரும்ப அவர் வந்துட்டு ஒரு ஏடிஎம்கே மாதிரி தான ஆளுங்க தான். அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமே இல்லை. அது வந்துட்டு மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தா வேலை நடந்திருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா எதிர்கட்சிகள் வந்து இதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. ஹலோ
கேட்குதா? ஓகே சார். இப்போ ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலி நாங்கள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு க்வெஸ்சன் கேக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வந்து பினராயி விஜயன் மம்தா பானர்ஜி எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிஏபியை நாங்க பாஸ் பண்ண மாட்டோம், அது செயல்படுத்த மாட்டோம், எங்க ஸ்டேட்ல செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், அப்புறம் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர். இது இது பாசிபிளா? இது
இல்ல, இது சட்ட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான விஷயம். அது இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது சட்ட ரீதியாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோன்னு. பட் ப்ராக்டிக்கலி என்ன மாதிரியான ஒரு டிசபிலிட்டியன்ஸோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஒத்துழையாமை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும், சென்சஸ் எடுக்கிறதா இருந்தாலும், இந்த ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும், ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும், எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க பண்ணலாம். பட் இது வந்து சட்ட ரீதியா அவங்க பண்ண முடியாது. அது ஒரு சட்ட ரீதியா பண்ண முடியாது. இப்ப சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குன்னு இஷ்யூ வந்துச்சுன்னா அது எப்படி அதை கோர்ட் அணுகுதுங்கிறது அது ரெண்டாவது விஷயம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம லீகலி என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம், பொலிட்டிக்கலி என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம், என்ன மாதிரியான அணுகுமுறைகள் இருக்குங்கிறத பார்த்தோம், மீடியாவாக இருந்தாலும் பார்ட்டிஸாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும், பட் இதுக்குண்டான தீர்வுங்கிறது எதை நோக்கி பயணிக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஆக்சுவலாக இப்போ வந்து தீர்வு வந்து இரண்டு விதமான தீர்வுகளாக இருக்கலாம். ஒன்று வந்து நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்வாக இருக்கலாம், இன்னொன்று வந்து அரசியல் சார்ந்த தீர்வாக இருக்கலாம். இந்த ரெண்டுலையுமே வந்து முதல்ல முக்கியமானது நீதிமன்ற தீர்வுன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம இதில் ஃபர்ஸ்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று அதை வந்து என்னென்னா இந்த மொத்த பில்லு ஆக்ட் வந்து ஆர்டிக்கல் 14 ப்ரியாம்பிள் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையும் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் வந்து இது வந்து அஸ்ஸாம் அக்கார்டு 1985 அகைன்ஸ்டா இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2005 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 2014 அகைன்ஸ்டா இருக்கு, அதனால ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கன்னு. இப்ப இந்த ரெண்டுலயுமே நீங்க ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் சம்திங் டு லூஸ். இதுல வந்து ஜெயிச்சாலும் தோப்போம் தோப்பாலும் தோப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்ன சொல்ல வரேன், ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ ஒன்று இப்போ முதல் ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணி முதல்ல சுப்ரீம் கோர்ட் எந்த அணுகுமுறையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறது முக்கியம். இதை ஒருவேளை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதுக்கு முதல் அணுகுமுறையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணுகுமுறையில்
உங்களுக்கு
இல்லை யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆர்டிக்கல் 14 சம உரிமைக்கு அகெயின்ஸ்டா இருக்கு இது, அப்படி ப்ரியாம்பிளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு பிரின்சிபல்ல ஒரு கொள்கை ரீதியான ஒரு தத்துவத்தை வந்து நிலைநிறுத்துமே ஒழிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டத்துல ஆட் பண்றதுக்கு உரிமை கிடையாது. சட்டத்துல ஆட் பண்றது எப்படின்னா, நீ இவ்வளவுலாம் இத்தனை 6 கம்யூனிட்டி 3 கண்ட்ரி நீ இன்க்ளூட் பண்ணிருக்க, நீ வந்து முஸ்லீம்ஸ் இன்க்ளூட் பண்ணு, தமிழர்களை இன்க்ளூட் பண்ணு, பர்மனீஸ் சைனீஸ் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் பண்ணாது. நம்ம மேக்சிமம் என்ன அச்சீவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இது வந்து சம உரிமைக்கு அதிக எதிர்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும். ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுல விளைவுகள் என்ன விளைவுகள், ரெண்டு விளைவுகள். நீ ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்க ஸ்பெஷலைஸ்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இப்போ 1,20,000 இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லீகல் மைக்ரெண்ட்ஸோ ஆர் மைக்ரெண்ட் ஜென்ரலி அதர்வைஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவங்க. அதுல 50,00,000 மேல வந்து அசாம்ல இருக்கிறதா வந்து நம்பர் சொல்லுது. இதுல எந்த அளவுக்கு எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் தெரியல, எனக்கு பார்த்த வரைக்கும் இதுதான் எனக்கு கிடைச்சது. இப்ப இதுல ரெண்டு விளைவுகள் ஆகும். ஸ்ட்ரைக் டவுன் பண்ணீங்கன்னா ஒரு விளைவு அஸ்ஸாம் திரும்ப பத்தி எரியும். ஏன்னா என்ன சொல்லுவான்னா, அஸ்ஸாமோட கேட்டகரி படி பாத்தீங்கன்னா, நீ 1971 என்ஆர்சி வந்து அது எஸ்டாப்ளிஷ்ட் பிரின்சிபல், அதை வந்து திரும்ப நீ கோயிங் பேக் டு த சேம் பொசிஷன், நீங்கள் அக்கார்டு படியோ இல்லை சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் படியோ என்ஆர்சி வந்து அது வந்து செட்டில்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி போச்சுடுவான். ரெண்டாவது, இப்போ இவன் கொடுக்கறது இந்த ஆக்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் வந்து பறிக்க போயிடும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், ஹிந்து முஸ்லீம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து முக்காவாசி பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து மற்ற நாடுகள்லேருந்து வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்திற்காக வந்தவங்க வந்தவங்களுக்கும் போயிடும். இப்ப குடுக்கிறவன் ஸ்பெஷலிஸ்ட் குடுக்கிறவனுக்கு போயிடும் சுப்ரீம் கோர்ட் குடுக்கறதுனால. இது வந்து நீதிமன்ற தீர்வுல முதல் அடிப்படை. இப்ப ரெண்டாவது அடிப்படை நீதிமன்ற தீர்வுல வந்து அஸ்ஸாம் மக்காடு சொன்னது கரெக்ட், அதனால சுப்ரீம் கோர்ட் சொன்னது கரெக்ட், அதனால இந்த ஜட்மெண்ட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் முடிவுக்கு வந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இந்த சட்ட திருத்தம் இது கொண்டு வந்தது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அஸ்ஸாம் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அஸ்ஸாமுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு நம்ம அப்படி சொல்றதுனால ரெண்டு விளைவுகள் இருக்கு. ஒரு விளைவுகள் வந்து தென் யூ அக்செப்ட் அந்த முஸ்லீம் ரிலேட்டட், தமிழ் ஈழம்ஸ் ரிலேட்டட், மற்ற கம்யூனிட்டி ரிலேட்டட் எக்ஸ்க்ளூஷன் வந்து நீ அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். செகண்ட், என்ஆர்சியும் நீ அப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடும். நீ பட் எப்படினாலும் ஸ்ட்ரைக் டவுன் பண்றது, ஃபுல்லா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாலும் பிரச்சனை, பாதியா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாலும் பிரச்சனை. நீ ஜெயிச்சாலும் தோப்ப, தோப்பாலும் தோப்ப. லைக் தோத்தேன்னா ரொம்ப மோசமா தோத்துருவ, ஏன்னா உனக்கு கொள்கை ரீதியான ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்காது கோர்ட்ல இருந்து. ஜெயிச்சேனாலும் இருக்கிறவனுக்கும் போயிடும் அது. சோ இது வந்து நீதிமன்ற தீர்வு. இப்ப அரசியல் சார்ந்த தீர்வுனா என்ன வரும், இப்ப வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்டே வந்து இதுல ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அஸ்ஸாமை எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது ஈவன் வேர்ஸ். இது வந்து இது எப்படி சொல்றது, இது வந்து ஒரு மும்முனை போர். இது வந்து இது ஒரு ஒரு மும்முனை போர். ஒரு மத ரீதியான தேசியவாதமும் இன ரீதியான தேசியவாதமும் மனித உரிமை அறம் சார்ந்த உரிமைகளும் மும்முனை போறது. இதுல வந்து ரெண்டு பேர் ஸ்ட்ராங்கான ஆளு, அவன் தான் அடிக்கிற அடியில இவன் செத்துருவான். இதுதான் உண்மை. இப்ப அரசியல் சார்ந்த தீர்வா இருந்தாலும் ஒண்ணு அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுவான், இல்லாட்டி பில்லையே விட்ரா
பண்ணிடுவான்,
பில்லையே விட்ரா பண்ணிடுவான். வி ஆர் நோவேர் இன் தி சிச்சுவேஷன். நம்ம இதெல்லாம் பேசுறதெல்லாம் கரெக்ட். நம்ம வந்து மூணாவது
கேட்டகரி இது யாருக்குமே வந்து யூஸ் ஆகாது, எந்த அரசியலுக்கும் யூஸ் ஆகாது. மொத்த கொள்கை அடிப்படையிலயும் போச்சு,
கொள்கை அடிப்படையிலயும் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப மட்டமான ஒரு இந்தியாவோட மொத்த அரசியலமைப்புக்கு உண்டான திசையவே வந்து நம்ம வந்து வேற திசையை நோக்கி பயணிக்கிறோங்கிறது வந்து உலகத்துக்கு சொல்லியாச்சு. அது இன்னொரு கதை திருத்தம் கொண்டு வரும் போது இதை வந்து சிம்பிள் பாயிண்ட் இஸ் திஸ், இந்த ஆக்ட தான் இப்ப சேலஞ்ச் பண்றோம். அஸ்ஸாம்ல ஒருவேளை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா யூ ஹாவ் டு ரிவைண்ட் பேக் அட்லீஸ்ட் 40-50 இயர்ஸ் பேக். நம்ம அந்த மத ரீதியான தேசியவாதத்தையும் இன ரீதியான தேசியவாதத்தையும் ஒரே மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சு சரி பண்ண முடியாது. ரெண்டு வேற வேற விஷயம். இப்ப சேலஞ்சில் இருக்கிறது இந்த பில்லு மட்டும்தான். அந்த என்ஆர்சி வந்து செட்டில்டு பிரின்சிபல். ஸோ இப்போ பிரச்சனை வந்து இப்ப இருக்கிறது வந்து இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் பொசிஷன்ல காங்கிரஸ் சொல்றான் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவோம்னு. பட் ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுனால என்ன விளைவுகள்னு பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப அரசியல் ரீதியான தீர்வு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி சொல்றதுன்னா அவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்குங்கிறதுதான் உண்மை.
ஒரு இன்டர்வென்ஷன், இதுல காங்கிரஸ் வந்துட்டு அங்கே 1980களில் அசாம் மக்கள் நடந்தப்ப காங்கிரஸ் என்ஆர்சிலாம் வேணும்னு சொன்னவங்க தான் காங்கிரஸ். இப்போ ரீசெண்டாக போன எலெக்ஷனில் கூட காங்கிரஸ் வேணும்னு அவங்க ஒரு கிளியர் ஸ்டாண்டே கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது அறம் சார்ந்த ஸ்டாண்டு கிடையாது. அங்கே எப்படின்னா அசாம் பொறுத்த வரைக்கும் என்ஆர்சின்றது கரெக்டு, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள துரத்தி விடணும் அப்படின்றதான் காங்கிரஸோட ஸ்டாண்டு அசாமுக்குள்ளே. அசாமுக்கு வெளியில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம், தமிழ்நாட்டில் பி சிதம்பரம் வந்துட்டு இது மனிதாபிமானம் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் பேசலாம்.
முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனவெறியோ மதவெறியோ கடைசியில இந்த மாதிரியான ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ்க்கு தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ இங்கே யாரும் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி வந்து தமிழ்நாட்டிலையும் வந்துடக்கூடாது. இது வந்து இந்த அசாமில் நடக்கிற விஷயங்களும் இந்துத்துவாவும் நமக்கு ஒரு பாடமாக அமையணும். நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடுறது தப்பில்லை, உரிமைகளுக்காக தொடர்ந்து நம்ம போராடணும். தமிழர்கள் மேலே தொடர்ந்து இந்த மாதிரி தமிழர் எதிர்ப்பு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதுக்காக நம்ம போராடலாம். ரைட், தொடர்ந்து பேசுவோம், அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.